அனைவருக்கும் வணக்கம். ராஜேஷ்குமார் நாவல் தண்டனை தூரமில்லை Part 8. மறுநாள் காலை 6 மணி. கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டு தூக்கம் கலைந்து எழுந்தான் பவித்ரன். தாழ்பாலை விலக்கி கதவை திறந்தான். வெளியே எஸ்டேட் மேனேஜர் தங்கராஜன் நின்றிருந்தான். அந்த நேரத்துக்கே குளித்து அழகாய் தெரிந்தான். பவித்ரன் சொன்னான், குட் மார்னிங் சார். குட் மார்னிங், நீ சீக்கிரம் குளிச்சுட்டு வா, பெரியவர் உன்னை பார்க்கணும்னு சொன்னார். இதையோ 10 நிமிஷத்தில் வந்துடுறேன் சார், தாமதம் பண்ணிடாதே, சீக்கிரம் வா, பெரியவருக்கு கோபம் வந்துடும், அவன் சொல்லிக்கொண்டே சென்றான். தாமதம் பண்ணிவிடாதே என்று பவித்ரன் பாத்ரூம் நோக்கி போனான். 10 நிமிஷம் குளித்து குளித்து துணி மாற்றிக்கொண்டு வெளியே வந்தான். பங்களாவின் பின்புறம் கண்ணில் பட்டது. நேற்று இரவு அது அதிபயங்கரமாய் காட்சி அளித்த கிணற்று மேடையும் சமாதி மேடையும் இப்போது சாதாரணமாய் தெரிந்தன. நேற்று ராத்திரி அப்படி பயந்து ஓடி வந்திருக்க வேண்டாம். அந்த கொலுசு சத்தத்தோடு வந்த பெண் யார் என்பதை பார்த்திருக்கலாம். பங்களா போர்டிகோவில் காத்திருந்த தங்கராஜன், வா சீக்கிரமா வா, பெரியவர் காத்துட்ருக்கிறார் என்று சொல்ல அவனோடு இணைந்து உள்ளே போனான். பெரியவர் ரொம்பவும் எமோஷ்னல் ரகம். அவர் கேட்ட கேள்விக்கு மாத்திரம் பதில் சொல்லி அனாவசியமாக பேசிகிட்டு இருக்காது. சரி சார். மாடியில் ஏறினார்கள். மரத்தாலான படிகள் தொம் தொம் என்று அதிர மாடி வராந்தகத்துக்கு வந்தார்கள். வரிசையாய் 4-5 யாழ்கள் ஈட்டி மரக்கதவுகளோடு வர கடைசி அறைக்குள் நுழைந்தார்கள் தங்கராஜன். தயக்கமாய் தொடர்ந்தான் பவித்ரன். வெளிப்பக்க ஜன்னலை பார்த்தபடி சக்கர நாற்காலியில் உட்கார்ந்திருந்த அந்த வழுக்கை தலை மனிதர் சத்தம் கேட்டு திரும்பினார். கிட்டத்தட்ட 60 வயதை முடிந்திருந்திருக்கிற ஐயாவுக்கு சற்று ஆஜானு பாகுவான உடம்பு, சிவப்பு நிறம், அழகான முற்றி. அணிந்திருந்த மூக்கு கண்ணாடியின் ஒரு பக்கம் கவர் திருந்திருந்தது. இதுதான விடுதலைகளை வா தம்பி என்று சொன்னபோது போன மாதம் மாட்டிய புது பல்சற்று முத்துச்சரமாய் கண்டிக்கப்பட்டது. இதுதான அஸ்லின் துணியில் ஜிப்பா தெரிந்தது. ஏசி சுற்றியிருந்தார். உட்கார் தம்பி. பரவாயில்ல சார், பவித்ரன் உட்காராமல் மரியாதை காட்டினான். இருவரும் உட்கார்ந்தார்கள். ருத்ரையா சொன்னார், உன்னோட பெயர் பவித்ரன்னும் நீ சென்னையிலிருந்து இங்கே வேலைக்கு வந்திருக்கிறதாகவும் மேனேஜர் சொன்னார். கடந்த 6 மாதமாகவே இந்த பங்களாவோட நிலைமை சரியில்லை. திடீர் திடீர்னு என்னென்னமோ நடக்குது, எனக்கு எதுவும் புரியலை. வேலைக்கு வந்த 2 சூப்பர்வைசர்களும் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் செத்துட்டாங்க. 3வதா பங்களா வாட்ச்மேன் நேத்திக்கு சாயந்தரம் செத்து இன்னும் பிரச்சனையை கிளப்பி இருக்கிறான். இந்த நிலைமையில நீ இங்கு வேலை செய்ய விரும்புறியா தம்பி? பவித்ரன் புன்னகைத்தான். யார் சார், ஒருத்தரோட விதியை இன்னொருத்தர் மாற்ற முடியாது. என்னோட சாவை பற்றி நான் இன்னைக்குமே கவலைப்பட்டதில்லை. அதுக்கு முன்னாடி வேலை பார்த்த 2 சூப்பர்வைசரும் விபத்தில் இருந்திருக்காங்க. வாட்ச்மேனை மட்டும் யாரோ கொலை பண்ணியிருக்காங்க. அதை போலீஸ் சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிட போகிறாங்க. அப்போது நீ இங்கே வேலை பார்க்க ஒத்துக்கிறே? சந்தோஷமா? ஊரில் அவன் குடும்பம் இருக்கா? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை சார். அப்பா அம்மா கிராமத்தில் இருக்கிறாங்க. நல்லா யோசனை பண்ணிக்க தம்பி, வேலை கிடைக்காத குழந்தைக்காக இங்கே வந்து சேராதே. சாயந்தரம் வரைக்கும் யோசனை பண்ணிவிட்டு பார்த்துட்டு உன்னோட முடிவை சொல்லு. யோசனை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை சார், நான் இந்த நிமிஷத்திலிருந்து வேலைக்கு சேர தயாராக இருக்கிறேன். என்னோட வேலை என்ன, நான் 8 மணிக்கு வேலைக்கு சேரணும், வேலை முடிஞ்சு 8 மணிக்கு வேலையே போகலாங்கிற தகவலை சொன்னால் பரவாயில்லை. ருத்ரையா மேனேஜர் பக்கம் திரும்பினார். என்ன தங்கராஜன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் நேற்றுக்கே பவித்ரன்கிட்ட பேசி பார்த்துட்டேன் சார். ஆமாம், அவரை வேலைக்கு சேர்த்துக்கலாம். அவர்கிட்ட இருக்கிற துணிச்சல் எனக்கு பிடிச்சிருக்கு. சரி, கூட்டி போய் வேலைக்கான உத்தரவை அவர் கையில் கொடுங்க. வேலையை பற்றி சொல்லுங்கள். ருத்ரையா வாய் அசைக்கவும் தங்கராஜன் கண்ணை காட்டி பவித்ரனை வெளியே கூட்டிக் கொண்டான். மறந்தவர் நடந்தபடியே கேட்டான், சம்பளம் என்ன எதிர்பார்க்குறேன்? நீங்கள் என்ன சொன்னாலும் சரி. இதுக்கு முன்னாடி வேலை பார்த்தவங்களுக்கு 10,000 ரூபாய் தான் கொடுத்தோம். எனக்கும் அதையே கொடுங்க போதும். என்ன வேலைன்னு தெரியுமா சொல்லுங்கள். காலையில் 8 மணியில் இருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் எஸ்டேட் தோட்டத்தில் வேலை செய்கிற ஆட்களை கண்காணிக்கணும். 5 மணி ஆனதும் கூலியை பட்டுவாடா பண்ணணும். தினசரி சாயந்தரம் வரவு செலவு கணக்குகளை எழுதி வைக்கணும். அவுட் ஹவுஸை தங்கியிருக்கலாம். 3 நேர சாப்பாடு பங்களாவிலிருந்து உணவு வந்துடும். வருஷத்துக்கு 3 யூனிஃபார்ம். தேங்க்யூ சார். எஸ்டேட் தோட்டம் எங்கே இருக்குன்னு தெரியுமா? தெரியாது சார். இன்றைக்கி நான் உன்னை என்னோடய பைக்கில் கூட்டிகிட்டு போகிறேன். நாளிலிருந்து நீ மோட்டர் சைக்கிள் தான் போகணும். அதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். தலையாட்டி தான் பவித்ரன். அவர்கள் போர்டிகோவுக்கு வந்தபோது அந்த போலீஸ் ஜீப் உள்ளே நுழைந்தது. தங்கராஜன் எரிச்சலாய் சொன்னான், காலங்காலத்திலே வந்துட்டாங்க. ஜீப் போர்டிகாவில் வந்து நின்றது. இன்ஸ்பெக்டரும் சப் இன்ஸ்பெக்டரும் கீழே இறங்கி வந்தார்கள். தங்கராஜன் சிரிப்பை ஒட்ட வைத்து கொண்டு குட் மார்னிங் சொன்னான். குட் மார்னிங் தங்கராஜன், வெளியில் எங்கேயோ புறப்பட்டிருக்கின்ற போலிருக்கும் இன்ஸ்பெக்டர் கேட்டுக்கொண்டே அவர்கள் நெருங்கினார். பவித்ரர் இன்னைக்கு வேலையில் சேர்ந்திருக்கிறார் இன்ஸ்பெக்டர். அவரை கூட்டிட்டு எஸ்டேட்டுக்கு பொதுவோட்டத்துக்கு போயிட்டுருக்கிறேன், சப் இன்ஸ்பெக்டர் சொன்னார். பவித்ரனை ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டிகிட்டு போகணும். அவரை கொஞ்சம் தனியாக விசாரணை பண்ணணும் வேண்டியது இருக்குது. தங்கராஜன் அனுப்பி வைக்கிறீங்களா? இப்போவே இன்ஸ்பெக்டர். ஆமாம், ஒரு மணி நேரம் போதும். திரும்பவும் கொண்டு வந்து இங்கேயே விட்டுறோம், இல்லைன்னா எஸ்டேட் கார்டனில் கொண்டு வந்து விட்டுறோம். எஸ்டேட் கார்டன்லேயே விடுங்க இன்ஸ்பெக்டர், நான் அங்கே தான் இருப்பேன். ஒரு மணி நேரத்தில் கொண்டு வந்து விட்டுருவீங்களா? கண்டிப்பாக. பவித்ரன் இன்ஸ்பெக்டரை ஏறிட்டான். என்னை எதுக்காக விசாரிக்கணும்? கூட்டிகிட்டு போகிறீங்க, வாட்ச்மேன் கொலை சம்பந்தமாக உங்களை இன்னும் விசாரிக்கணும். பவித்ரன் மறுவார்த்தை பேசாமல் ஜீப்பில் ஏறிக்கொள்ள தொடர்ந்து இன்ஸ்பெக்டரும் சப் இன்ஸ்பெக்டரும் உள்ளே உட்கார்ந்திருந்தார்கள். ஜீப்பு ஓடிப்பவை ஒரு அரைவட்டம் அடித்து கொண்டு திரும்பி வெளியே பாய்ந்தது. இன்ஸ்பெக்டர் பவித்ரனை ஏறிட்டான். சாரி சார், காலையில் உங்களுக்கு தொந்தரவு. என்ன விஷயம்? சென்னை கிரைம் பிரான்ச்சிலிருந்து உங்களை கேட்டு ஃபோன் வந்தது சார். இந்த வழக்கை பற்றி ஏதோ பேசணுமாம். யார் ஃபோன் பண்ணாங்க? கோகுல்நாத். என்ன விஷயம்னு கேட்டிங்களா? அவர் உங்ககிட்ட தான் பேசணும். ஒரு மணி நேரம் கழித்து மறுபடியும் ஃபோன் பண்ணுறதா சொன்னார். அதான் உங்களை கூட்டிகிட்டு போகலான்னு வந்தார். தேங்க்யூ. ஜீப் ஸ்டேஷனை நோக்கி ஓடியது. நேற்று ராத்திரி இந்த பங்களாவில் உங்களுக்கு ஏதாவது வித்தியாசமாக தென்பட்டதா சார்? பவித்ரனுக்கு திடீரென்று நேற்றைய சம்பவங்கள் கும்பலாய் ஞாபகத்துக்கு வந்தது. ஸ்டேஷன் போய் சேருவதற்குள் எல்லாவற்றையும் சொல்லி முடித்தார். இன்ஸ்பெக்டர் கேட்டார், அந்த அகல் விளக்கும் ஜல்ஜல் சமாச்சாரமும் லாஜிக்கலாக உதைக்குது சார். அந்த லீலாவதி ஆவியாக ஏன் இருக்கக்கூடாது? பவித்ரன் சிரித்தான். ஆவியா? ஆவி இருக்குன்னு நீங்கள் நம்புகிறீங்களா? எனக்கு லேசாக நம்பிக்கை உண்டு சார். ஆவிங்கிறதெல்லாம் சுத்த பேத்தலான விஷயம் இன்ஸ்பெக்டர். நேற்றுக்கு ராத்திரி நான் பயந்ததெல்லாம் என் வாஸ்தவம், ஆனால் இன்னைக்கு பயப்படவே மாட்டேன். ஜீப்பை விட்டு இறங்கி ஸ்டேஷனுக்குள் நுழைந்தார்கள். டீ வரவழைத்து குடித்து பேசிக்கொண்டு இருக்கும்போதே சென்னை ஃபோன் வந்தது. பவித்ரன் சொன்னான், குட் மார்னிங். சென்னையில் இருந்த கிணற்று குரலில் பதிலுக்கு குட் மார்னிங் சொன்னார் கோகுல்நாத். போன காரியம் என்னாச்சு? சூப்பர்வைசர் வேலையில் ஒட்டிக்கிட்டீங்களா? ஆம், ஒட்டிக்கிட்டேன். நீங்கள் டீல் பண்ணுகிற வழக்கில் மூணாவதாக வாட்ச்மேன்களையும் சேர்ந்துருச்சு போயிருக்கிறதே. எதிர்பார்க்காத சம்பவம். ஏதாவது தகவல் நாளைக்கு காலையில் ஃபோன் பண்ணுகிறேன். இதே நேரத்தில் பிரான்ஸில் இருந்த கோகுல்நாத். ஓகே. இரண்டு பக்கம் ரிசீவர்கள் கவிழ்த்தார்கள். அவ்வளவுதானா பேச்சு? இன்ஸ்பெக்டருக்கு பவித்ரன் சிரித்தான். நான் வேலையை சேர்ந்துட்டேனா இல்லையான்னு உறுதிப்படுத்ததான் ஃபோன் பண்ணியிருக்கிறார்கள் கோகுல்நாத். உங்களை எஸ்டேட் தோட்டத்தில் இவரை விட்டுட்டுமா சார்? தோட்டம் இங்கேருந்து ரொம்ப தூரமாக பக்கம்தான். பவித்ரன் எழுந்தான். போலாம். நாளைக்கு காலையில் மறுபடியும் விசாரணைன்ற பேரில் ஸ்டேஷனுக்கு வர்றேன் இன்ஸ்பெக்டர். ஜீப்புக்கு வந்தார்கள். விஜயகுமார் இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டார். சார், நீங்கள் எஸ்டேட் தோட்டத்துக்கு இவரை ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே ஆஸ்பத்திரிக்கு போய் வாட்ச்மேனோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை எப்போ கிடைக்கும்னு டாக்டர்கிட்ட கேட்டுட்டுங்க. எஸ் சார். நாளைக்கு காலையில் மறுபடியும் பார்க்கலாம் சார். விஜயகுமார் பவித்ரனும் ஜீப்புக்குள் போனார்கள். அடுத்த நிமிடம் ஆரம்பத்தில் ஜீப் புறப்பட்டது. மேட்டிலும் சரிவிலும் சரியாய் 10 நிமிஷம் பயணம். பச்சை பசேல் என்று எஸ்டேட் தோட்டம் வந்தது. நன்றி. பார்ட் 9 அடுத்த ஆடியோவில்.